السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين
ஹஜரத் ஆயிஷா ரதியல்லாஹு அன்ஹா மூலமாக ஒரு அறிவிப்பு செய்யப்பட்டுள்ளது. அதாவது, எந்த மையத்துடைய ஜனாசாவை 100 முஸ்லிம்கள் தொழுது அனைவரும் அவருக்காக மன்னிப்புக்காக துவா செய்வார்களோ அவர்களது பரிந்துரை ஏற்றுக்கொள்ளப்படும். இன்னொரு ரிவாயத், ஒரு ஜனாசாவுக்கு செல்லும் போது மக்கள் அவரை புகழ்ந்து பேசினால் அவருக்கு ஜன்னத் கடமையாகிவிட்டது என்று ஹதரத் நபியல் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். எனது எண்ணம், இன்று 2 ஜனாசாக்கள் தொழுவிக்க வேண்டியிருப்பதனால் ஜனாசா தொழுவித்தல் கஃபன் மற்றும் அடக்கம் சம்பந்தமாக சில அதீஸ்கள் மற்றும் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய மேற்கோள்களை மற்றும் சில மார்க்க சட்ட ரீதியிலான விஷயங்களை கூற வேண்டும் என்பதாக இருந்தது. அதன் பிறகு மர்ஹூம்களை பற்றி கூற வேண்டும் என்று நினைத்தேன். ஆனால் இன்று அதற்கேற்ப அதீஸ்களையும் மேற்கோள்களையும் எடுத்து வைப்பது சாத்தியமில்லை. ஏனென்றால் இந்த இயக்கத்தின் தொண்டர் மிகவும் விசுவாசத்துடன் தனது அர்ப்பணிப்பை முழுமை செய்த கட்டுப்படுதலை உடைய மனிதரான அவரை பற்றி மிக அதிகமாக கருத்துகள் திரண்டுவிட்டன. அவற்றை மக்கள் அனுப்பியிருக்கிறார்கள். அவற்றை கூறுவதே மிகவும் சிரமம். அவற்றிலிருந்தும் கூட நான் ஒருவேளை 1/5 பகுதியைத்தான் குறிப்பிடுவதற்காக எடுத்திருப்பேன். நான் எடுத்ததை கூட முழுமையாக கூற முடியாது. இந்த சம்பவங்கள் ஒரு வாழ்வை அர்ப்பணித்தவருக்கு, ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய குடும்பத்தை சார்ந்தவருக்கு, பொறுப்பாளருக்கு, ஜமாத் அன்பர்களுக்கு பல கோணத்தில் வழிகாட்டக்கூடியதும் பின்பற்றத்தக்கதுமாகும். அனைவரும் அறிவீர்கள், கடந்த நாட்களில் கண்ணியத்திற்குரிய சாஹிப்ஜாதா மிர்சா குலாம் அஹமது சாப் என்ற ஹதரத் மிர்சா அசீஸ் அஹமது சாபுடைய மகன் வஃத் ஆகிவிட்டார்கள். அவர்களுக்கு வயது 78 ஆக இருந்தது. இன்னால் இல்லாஹி இன்னா இலைஹி ராஜிஊன். அன்னார் வஃத் திடீரென்று இதயம் நின்றுவிட்டதனால் ஏற்பட்டது. அவர்களுக்கு நீண்டகாலமாக இதய கோளாறு இருந்தது. கார்டியாக் அரெஸ்ட் ஏற்பட்டுவிட்டது. இதனால் திடீரென்று வீட்டிலேயே வஃத் ஆகிவிட்டார்கள். மதிப்புக்குரிய மிர்சா குலாம் அஹமது சாப் அவர்கள் ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாமுடைய கொள்ளுப்பேரன் ஆவார்கள். ஹஜரத் மசீமது அலி இஸ்லாமுடைய மூத்த மகன் மிர்சா சுல்தான் அகமது சாஹாபுடைய பேரன் ஆவார்கள். ஹஜரத் மிர்சா அசீஸ் அகமது சாப் அவர்களுடைய மகன் ஆவார்கள். ஹஜரத் மீர் முகமது இஸ்ஹாக் சாஹாபுடைய மகள் வழி பேரன் ஆவார்கள். மேலும் எனது சகோதரியின் கணவரும் ஆவார்கள். இவரது தாயார் சாஹிப்ஜாதி நாசிரா பேகம் அவர்கள் மிர்சா முகமது இசாக் சாபுடைய மூத்த மகள் ஆவார்கள். இந்த எல்லா உறவு முறைகளும் கூட கூறத்தக்கவை அல்ல. இவை அனைத்தையும் சொல்லக்கூடியவையாக ஆக்கக்கூடியது அன்னாரது பண்புகளாகும். அதை நான் எடுத்துக் கூறுவேன். அன்னார் மார்க்க தொண்டரும் வாழ்வை அர்ப்பணித்தவருமாக இருந்தார்கள். பலகீனமாகவும் நோயுற்றும் இருந்த போதிலும் கூட மூத்த சகோதரரின் வஃத் ஏற்பட்ட நிலையில் அன்னாரை நான் நாசிர ஆலாவாக நியமித்தேன். எல்லா பொறுப்புகளையும் நல்ல முறையில் நிறைவேற்றினார்கள். அலுவலகத்திற்கு வந்தார்கள். அதுபோன்று எந்த ஃபங்க்ஷன் என்றாலும் அதில் கலந்து கொண்டார்கள். ஒரு நாள் முன்பு மதரசத்துல் ஹிப்ஸின் ஃபங்க்ஷன் நடைபெற்றது. வெற்றி பெற்ற ஆபீஸ்மார்களுக்கு சான்று வழங்க வேண்டியிருந்தது. அதில் கலந்து கொண்டார்கள். மாலையில் குத்தாமுல் அஹமதியாவினுடைய புரோகிராமில் கலந்து கொண்டார்கள். வஃத்தான அன்றும் கூட காலையில் பலரின் வீடுகளுக்கு சென்றார்கள். நோயாளிகளை நலம் விசாரித்தார்கள். அதுபோன்று ஐவேளை தொழுகையையும் மஸ்ஜித் முபாரக் சென்று தொழுதார்கள். இவர்களின் வக்ஃபு உடைய வாழ்வு May 19, 1962 ஆரம்பமானது. இவர்கள் எம்ஏ பொலிட்டிக்கல் சயின்ஸ் படித்தார்கள். கான்வென்ட் காலேஜ் லாகூரில் படித்தார்கள். பிறகு இவர்கள் பப்ளிக் கமிஷன் சர்வீஸ் பரீட்சை எழுதினார்கள். அதில் வெற்றி பெற்றார்கள். நல்ல முறையில் வென்றார்கள். அன்னார் என்னிடமே கூறியுள்ளார்கள், நான் இந்த பரீட்சை எழுத காரணம் மக்கள் இந்த பரீட்சையில் தேர்வது கஷ்டம் என்று கூறினர். உலகில் ரீதியாகவும் ஜெயித்த பிறகு வக்ஃபு செய்ய வேண்டும் என்று நினைத்தேன். காரணம் இவருக்கு வேறு எங்கும் வேலை கிடைக்கவில்லை, அதனால் இங்கு வந்துவிட்டார் என்று மக்கள் கூறக்கூடாது என்று நினைத்தேன். பிறகு வெற்றி பெற்ற பிறகும் அரசு பணிக்கு செல்லவில்லை, வாழ்வை வக்ஃபு செய்தார்கள். நான் கூறியது போன்று 1962 வக்ஃபு செய்தார்கள். பிறகு கலீஃபத்துல் மசீஹ் செகண்ட் அவர்கள் ரிவ்யூ ஆஃப் ரிலீஜியனுடைய மேனேஜிங் எடிட்டர் ரப்பாவாக அவருடைய பொறுப்பில் அமர்த்தினார்கள். இரண்டாவது ஹலிஃபத் மசீஹ் அவர்கள் இவரிடம், உலகியல் கல்வியுடன் இதனை பெற்றுள்ளீர்கள், எனவே மார்க்க கல்வியும் கற்றுக்கொள்ளுங்கள் என்றார்கள். இந்த வகையில் மீர் சையது தாவூத் அகமது சாப் இடம் அன்னார் மார்க்க அறிவை பெற்றார்கள். மீர் சையது தாவூத் அகமது சாப் அவர்கள் ரிவ்யூ ஆஃப் ரிலீஜியனுடைய எடிட்டராக இருந்தார்கள். உறவு முறையில் இவர்களின் மாமா ஆவார்கள். இவர்களது ஆரம்பகால பெயர் மிர்சா சையீத் அகமது ஆக இருந்தது. இவர்களது தாயார் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க ஹதரத்து ஹலிஃபத்துல் மசீஹ் செகண்ட் அவர்கள் இவருக்கு மிர்சா குலாம் அகமது என்று பெயர் வைத்தார்கள். இவரது தாயார் ஹலிஃபத்துல் மசீஹிடம் ஒரு சம்பவத்தை சீரத்துல் மஹதியில் படித்த பிறகு இவரது பெயரை மிர்சா சையீத் அகமது என்பதை மாற்றி மிர்சா குலாம் அகமது என்று வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். மிர்சா சையீத் அகமது என்பது அவர்களது முதல் தாயாருக்கு பிறந்த இவரது சகோதரர் ஆவார். அவர் சிறுவயதில் வஃத்தாகிவிட்டார். இவர்கள் யூகேவில் படித்து வந்தார்கள். மிர்சா முசஃபர் அகமது சாப் இவர்களினுடைய வகுப்பு தோழர் ஆவார்கள். ஹதரத்து முஸ்லீம் அவர் கூடவே இதனையும் கூறினார்கள், ஹதரத் மிர்சா அசீத் அகமது சாபுக்கு இவரது பெயரை மாற்றினால் வருத்தம் ஏற்படலாம், அவருக்கும் ஆறுதல் ஏற்பட வேண்டும். எனவே இவருக்கு வைக்கிற பெயரினால் இவரது தகப்பனாருக்கும் கூட வருத்தம் ஏற்படாமல் இருக்க வேண்டும் என்று மிர்சா குலாம் அகமது என்று வைத்தார்கள். கூடவே ஹதரத் முஸ்லிம் அவர்கள் கூறினார்கள், இவரை நாம் அகமது என்று அழைப்போம், ஏனெனில் ஹதரத் மசீமது அலி இஸ்லாம் வஃத்தாகி நிறைய காலமாகிவிடவில்லை. எனவே குலாம் அகமது என்று கூப்பிடுவது நமக்கே மிகவும் சிரமமாகும். 1964 எனது சகோதரியுடன் இவர்களுக்கு திருமணமானது. மௌலானா ஜலாலுதீன் சாப் ஷம்ஸ் அவர்கள் திருமணத்தை நடத்தி வைத்தார்கள். ஹலிஃபத்துல் மசீ செகண்ட் அவர்கள் அப்போது நோயுற்றிருந்தார்கள். இவருக்கு 3 மகன்கள் 2 மகள்கள் இருந்தார்கள். 2 மகன்கள் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள் மிர்சா ஃபசல் அகமது சாப். ரப்வாவில் நாசிர் தாலிமாக உள்ளார் மற்றும் இங்கு ஒருவர் ஈகோ ஜாமியாவில் பிரின்சிபாலாக இருக்கிறார், மிர்சா நாசிர் அகமது சாப். மிர்சா இஹ்சான் அகமது சாப் என்பவர் அமெரிக்காவில் இருக்கிறார். அவர் உலகில் பணி செய்தாலும் அங்கும் அவர் மார்க்க பணிகளை ஜமாத் பணிகளை செய்து வருகிறார். நேஷனல் மஜ்லிஸ் ஆமிலாவில் செக்ரட்டரி மாலாக உள்ளார். மேலும் ஜல்சா சாலானாவின் போது ஜல்சா திடலினுடைய இன்சார்ஜ் ஆகவும் அவர்கள் இருந்திருக்கிறார்கள். இன்னொரு மகள் அமத்துல் அலி சப்தா சாஹிபா, இவர்கள் மஷ்ஹூத் அகமது சாஹிபுடைய மகனான மர்ஹூம் மஹமூத் அகமது சாஹிபுடைய மனைவி ஆவார்கள். இவர்களும் வாழ்வை அர்ப்பணித்தவர்கள். இவர் நாசிர் சஹத், அதாவது தேக ஆரோக்கிய துறையினுடைய நாசிராக இருந்தார்கள். மிர்சா குலாம் அகமது சாப் உடைய தொண்டுகளாவன. இவர்கள் நாசிர் தாலீமாக இருந்தார்கள். உள்ளூர் அடிஷனல் நாசிர் இஸ்லா இர்ஷாத் ஆக பல வருடங்கள் இருந்தார்கள். நாசிர் திவானாகவும் இருந்தார்கள். நான் இவரை நாசிர் ஆலாவாக ஆக்கும் வரை இவர் நாசிர் திவானாக இருந்தார்கள். 1996 முதல் 2018 வரை இருந்தார்கள். சதுர் மஜ்லிஸ் கார்பர்தாஸ் ஆக 2012 முதல் 2018 வரை இருந்தார்கள். பிறகு மிர்சா குர்ஷித் அகமது சாபுடைய வஃத்துக்கு பிறகு நான் இவரை நாசிர ஆலா மற்றும் உள்ளூர் அமீர் சதர் அஞ்சுமன் அஹமதியாவாகவும் ஆக்கினேன். அப்பணிகளை செய்து வந்தார்கள். இதற்கு முன்பு 4வது கிலாபத்தின் போதும் பலமுறை நாசிராலா பொறுப்பு வகிப்பவர்களாக இருந்தார்கள். உள்ளூர் அமீராகவும் இவர்கள் நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள். அதுபோன்று வக்ஃபே ஜதீதுனுடைய மஜ்லிஸ் உறுப்பினராகவும் இருந்தார்கள். 2016 முதல் 2018 வரை சதுர் மஜ்லிஸ் வக்ஃபே ஜதீதாக இருந்தார்கள். அன்சாருல்லாவிலும் பல பொறுப்புகளை வகித்தார்கள். மஜ்லிஸ் அன்சாருல்லாவினுடைய 2வது அணியினுடைய நாயப் சதுராக இருந்தார்கள். பிறகு 2004 முதல் 2009 வரை சதுர் அன்சாருல்லா பாகிஸ்தானாக பணியாற்றும் வாய்ப்பு பெற்றார்கள். ஹுத்தாமுல் அஹமதியாவிலும் முஹத்தமீமாக இருந்தார்கள். ஹுத்தாமுல் அஹமதியாவினுடைய மர்கசியாவில் நாயப் சதுராக இருந்தார்கள். பிறகு 75 முதல் 79 வரை ஹுத்தாமுல் அஹமதியா மர்கசியாவினுடைய சதுராக இருந்தார்கள். ரிவ்யூ ஆஃப் ரிலிஜனுடைய எடிட்டராக மீர் தாவூத் அகமது சாபுக்கு பிறகு இருந்தார்கள். அதற்கு 3வது ஹலிஃபத்துல் மசீஹுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்தார்கள். ஹிலாஃபத் லைப்ரரி கமிட்டியினுடைய தலைவராகவும் இருந்தார்கள். பியூத்துல் ஹம்த் கமிட்டி ரப்பாவினுடைய தலைவராக இருந்தார்கள். ஃபசலே உமர் பவுண்டேஷனுடைய டைரக்டராக இருந்தார்கள். ஜல்சா சாலானாவில் பல வருடங்கள் பணியாற்றினார்கள். ரப்பாவினுடைய மாநாடு நடக்கும் காலம் வரை நாயப் அப்சர் ஜல்சா சலானாவாகவும் நாயப் மெஹனத்தாகவும் இருந்தார்கள். நாயப் மெஹனத் பல்வேறு பணிகளை கொண்ட ஒரு பொறுப்பாகும். பல அகமதி அல்லாத லேபர்களை வேலை வாங்க வேண்டியிருந்தது. ரொட்டி சுடுபவர், பேடா போடுபவர் இருப்பார்கள். இவர்கள் கரணமுரடாக இருப்பார்கள். இவர்களை சரியாக கட்டுப்படுத்தி வேலை வாங்குவது மாநாட்டில் பெரும் வேலையாகும். இந்த பணிகளை இவர்கள் நல்ல முறையில் நிறைவேற்றினார்கள். மேலும் தபருக்காத் கமிட்டியினுடைய சதுராக இருந்தார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ் ஸலாமுடைய சஹாபாக்களுடைய ரிவாயத்துகளின் பதிவேடு கமிட்டியினுடைய உறுப்பினராக இருந்தார்கள். மார்க்க தீர்ப்பு வழங்கும் கமிட்டியுடைய மெம்பராக இருந்தார்கள். அஹ்மதியத்தின் வரலாற்று எழுதும் கமிட்டியின் உறுப்பினராக இருந்தார்கள். கிலாபத் கமிட்டியின் செக்ரட்டரியாகவும் இருந்தார்கள். ஷிர்கத்துல் இஸ்லாமியாவினுடைய மேனேஜிங் டைரக்டராக இருந்தார்கள். நசாரத்துடன் சேர்த்து பல பணிகளை இவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. 1989 இவர்களும் மிர்சா குர்ஷித் அகமது சாப் அவர்களும் இன்னும் 2 அஞ்சுமன் பணியாளர்களும் 298வது விதியின் கீழ் இறைவெளியில் கைதாகும் வாய்ப்பை பெற்றார்கள். 28 மே 2010 லாகூரில் நடைபெற்ற அகமதிகளின் ஷஹாத சம்பவத்தின் போது நாசிர் ஆலா அவர்கள் லாகூருக்கு உடனேயே ஒரு குழுவை அனுப்பினார்கள். லாகூர் ஜமாத்துக்கு ஆறுதல் சொல்வதற்கும் ஷஹீதுகளின் குடும்பத்தை சந்திப்பதற்கும் காயமுற்றவர்களை காண்பதற்காகவும் அந்த குழு சென்றது. அந்த குழுவினுடைய அமீராக மிர்சா குலாம் அகமது சாப் அவர்கள் அங்கு சென்றார்கள். ஷஹீதுகள் ஆஸ்பத்திரிக்கு கொண்டு செல்லப்படும் போதே இவர்கள் அங்கு போய் சேர்ந்தார்கள். அடுத்து அங்கு 2 வாரங்கள் லாகூரிலேயே தங்கினார்கள். எல்லா ஏற்பாடுகளையும் தாமே இருந்து கண்காணித்தார்கள். தாரிசுக்கிற்கு இந்த குழு சென்றது. மிகவும் தொலைநோக்குடன் எல்லா பணிகளையும் செய்தார்கள். காயமுற்றவர்களுக்கு சிகிச்சையை கண்காணித்தார்கள். ஷஹீதுகளின் குடும்பத்தினரிடம் சென்றார்கள். தாரிசுக்கரில் அதே நாளன்று செயற்குழுவை கூட்டினார்கள். அங்கு புதிய அமீரை அறிவிப்பு செய்தார்கள். அங்கேயே மஹ்ரிபிஷா தொழுகை நடைபெற்றது. அவர்களே அதனை நடத்தினார்கள். மக்களுக்கு தைரியம் ஊற்றுவதற்காக அதை செய்தார்கள். சம்பவம் நடைபெற்றதனால் பள்ளியை காலி செய்துவிட வேண்டும் என்று மக்கள் நினைக்காமல் இருப்பதற்காக அவ்வாறு செய்தார்கள். ஆஸ்பத்திரிக்கு காயமுற்றவரை சந்திக்க சென்றார்கள். அப்போது அங்கு மாநிலத்தின் கவர்னர் சல்மான் தாசிர் சாப் ஆறுதல் கூற வந்திருந்தார். ஆறுதல் கூறும்போது அவரிடம் மிர்சா குலாம் அகமது சாப் இவ்வாறு கூறினார்கள். அஹமதியா ஜமாத்திற்கு எதிராக வெறுப்பை வெளிப்படுத்தும் கருத்துகள் கூறப்படுவதனால்தான் இது நடந்தது. கவர்னர் என்ற முறையில் இதன் பக்கம் கவனம் செலுத்துங்கள். அதேபோன்று அந்த மாநிலத்தினுடைய மைக்கேல் என்ற சிறுபான்மை துறை விவகாரத்தை கவனிக்கும் அமைச்சர் வருத்தம் தெரிவிக்க வந்திருந்தார். அவரிடம் அன்னார் மிகவும் தைரியமாக கூறினார்கள், நீங்கள் வருத்தம் தெரிவிக்க வந்துள்ளீர்கள், அதற்காக நாங்கள் நன்றி தெரிவிக்கின்றோம். ஆனால் ஒரு விஷயத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறேன், நாங்கள் எங்களை ஒருபோதும் சிறுபான்மையாக கருதவில்லை, நாங்கள் முஸ்லிம்கள். அந்த அமைச்சர் கூறினார், நான் மனித உரிமையின் அமைச்சராகவும் உள்ளேன், அந்த அடிப்படையில் வந்துள்ளேன். அன்னார் கூறினார்கள், நீங்கள் கேபினட்டிலும் குரல் கொடுக்க வேண்டும், ஜமாத்துக்கு எதிராக நடவடிக்கைகளை அரசு நிறுத்த வேண்டும். இவ்வாறு அன்னார் அவர்களது கடமைகளின் பக்கம் கவனம் ஓட்டினார்கள். என்ற போதிலும் நமது பார்வை எப்போதும் அல்லாஹ்வின் பக்கமே உள்ளது. அவன்தான் இந்த நிலைமைகளை சரி செய்ய வேண்டும் இன்ஷா அல்லாஹ். 29 மற்றும் 30 மே 2010 அன்னார் ஒரு பிரஸ் கான்பரன்ஸுக்கு ஏற்பாடு செய்திருந்தார்கள். 2 ஜூன் அன்று பிரஸ் நியூஸில் லைவ் புரோகிராமில் பாயிண்ட் பிளாக்கில் இரவு 11 மணியிலிருந்து 12 மணி வரை கலந்து கொண்டார்கள். ஸ்விஷ், நேஷனல் டிவி, வாய்ஸ் ஆஃப் அமெரிக்கா, பிபிசி, சஹாரா, நேஷனல் 5, துனியா டிவி போன்றவற்றுக்கு இன்டர்வியூ கொடுத்தார்கள். இவ்வாறு 12 ஜூன் வரை அங்கு தங்கி பல்வேறு பணிகளை ஆற்றினார்கள். அங்கெல்லாம் மிக தெளிவாக கூறினார்கள், நாங்கள் முஸ்லிம்கள், நாங்கள் முஸ்லிம்கள் என்பதை எங்களிடமிருந்து எவரும் பறிக்க முடியாது. ஹதரத்து நான்காவது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் தமது ஒரு ஹொத்பாவில் ஒரு கனவை கூறினார்கள். அதில் இவர்களை பற்றி குறிப்பிட்டார்கள். அது என்னவென்றால், நான்காவது ஹலீஃபத்துல் மசீஹ் கூறினார்கள், சிந்தித்த போது நான் எனது பணிகளை அதிகரிக்க வேண்டும் என்று தோன்றுகிறது. கனவில் நான் மியா அகமதை பார்த்தேன், அதாவது மிர்சா குலாம் அகமது சாஹிப் பார்த்தேன். அன்னார் எப்போதும் நல்ல ஆலோசனைகளை தரக்கூடியவராக இருந்தார்கள். திருக்குர்ஆனை பற்றி கூட அவர்களின் ஆலோசனை நான் தஃப்சீரே சஹீருக்கு பின்னால் நோட் எழுதுவதை விட்டு புதிய மொழிபெயர்ப்பு செய்ய வேண்டும் என்பதாகும். அல்லாஹ் எனக்கு புதிய தர்ஜுமா செய்வதற்கு வாய்ப்பு தந்தான். அதனால் பல பிரச்சனைகள் தீர்ந்தன. இதற்கு பிறகு அன்னார் ஒரு நீண்ட கனவை கூறினார்கள். கல்யாண நிகழ்ச்சிகள் மற்றும் ஆண்களின் வேலைகள் பற்றியும் அன்னார் கனவில் தமது ஆலோசனைகளை கூறினார்கள். ஒருவர் மற்றவருக்கு இது சம்பந்தமாக உதவி செய்யலாம். ஒரு கடிதம் அன்னாருக்கு ஹதரத்து ஹலீஃபத்துல் மசீஹ் எழுதினார்கள். அதில் எழுதியிருந்தார்கள், அஹமது சல்லமல்லாஹ் அஸ்ஸலாமு அலைக்கும், உங்களது துயரமிக்க கடிதம் கிடைத்தது, உங்களுக்காக துவா செய்கிறேன். உங்களது இயல்பில் அல்லாஹ் உண்மை மற்றும் நற்பேற்றை வைத்துள்ளான். இந்த இரண்டு பண்புகளையும் உடைய மக்களை அல்லாஹ் வீணாக்க மாட்டான். அல்லாஹ் உங்களுக்கு மேலும் மேலும் ஆன்மீக முன்னேற்றத்தை தருவானாக, மன நிம்மதியை தருவானாக. அதுபோன்று இன்னொரு கடிதத்தில் அன்னார் எழுதினார்கள், எனது துவாவில் உங்களை நினைவில் வைத்துள்ளேன். மார்க்க பணியில் எனக்கு வலிமை மிக்க உதவியாளராக இருக்கின்றீர்கள். எப்போதும் அல்லாஹ் உங்களை தனது பாதுகாப்பில் வைப்பானாக, உங்களுக்கு ஆரோக்கியத்தை வழங்குவானாக, கவலையும் தொல்லையும் வராமல் இருக்கட்டுமாக. மேலும் எழுதினார்கள், என்னையும் உங்கள் துவாவில் நினைவில் கொள்ளுங்கள். மக்கள் விரைவில் அகமதியத்தை ஏற்க வேண்டும் என்பதே எனது கடும் ஆசையாகும். மேலும் எழுதினார்கள், எம்டிஐயின் ஆயுதம் உலகம் முழுவதிலும் செல்கிறது. எனது ஆசைகளுக்கு அல்லாஹ் செயல் வடிவம் தந்துள்ளான். நல்ல நல்ல புரோகிராம்களை அனுப்புங்கள். அதன் மூலம் ஒளியே ஒளியாக ஆகட்டும். ஷைத்தானும் அவனது கூட்டாளிகளும் ரமலானில் முற்றிலும் பிணைக்கப்படட்டுமாக. அன்னாரது மனைவி அமுதுல் குத்தூஸ் சாஹிபா கூறுகின்றார்கள், இரண்டாவது ஹலீஃபத்துல் மசீஹ் நோயுற்றிருந்த போது தினமும் இரவில் சென்று அங்கு டியூட்டி கொடுத்தார்கள். இது எங்கள் திருமண உறவுக்கு முந்தைய விஷயமாகும். அதுபோன்று மூன்றாவது ஹலீஃபத்துல் மசீஹ் காலத்தில் ஹிலாபத்துடன் மிகவும் பற்றுடையவராக இருந்தார்கள். ஹுசூர் இவர்களை மிகவும் நம்பினார்கள். 1974 இவர்களும் மிர்சா குர்ஷித் அகமது சாப் அவர்களும் பல இரவும் பகலும் அவர்களுடன் இருந்தார்கள். வீட்டிற்கு வரவே அனுமதிக்கப்படவில்லை. 1973-74 குறிப்பாகவும், பிறகு ஹுத்தாமுல் அஹமதியாவினுடைய சதுராக இருக்கும்போது ஹுசூருடன் சேர்ந்து பணி செய்தார்கள். நீண்ட நாட்களாக வீட்டுக்கே வராமல் இருப்பார்கள். காலையில் வீட்டிலிருந்து புறப்பட்டால் ஏறக்குறைய இரவு 10 மணிக்கு தான் வீடு திரும்புவார்கள். முன்னரும் கூட முதல் ஹலீஃபத்துல் மசீஹ் ஒருமுறை ஒரு சிறப்பை இவர்களுக்கு வழங்கினார்கள். ஒரு இஸ்திமாவின் போது ஹதரத்து மூன்றாவது ஹலீஃபத்துல் மசீஹ் அவர்கள் ஹுத்தாமுல் அஹமதியாவினுடைய உறுதிமொழியை நீங்களே கூறுங்கள் என்று இவர்களிடம் கட்டளையாக கூறினார்கள். அவர்கள் அதனை கூற ஹலீஃபத்துல் மசீஹ் சாலிஸ் அவர்கள், பிற ஹுத்தாம்களை போன்று பின் நின்று கொண்டு அதனை தாம் திரும்ப மொழிந்தார்கள். பிறகு நான் கூறியிருந்தேன், அதற்கு நான்காவது ஹலீஃபத்துல் மசீஹ் கூறினார்கள், இரண்டு பேர் எனக்கு மிகவும் பற்று விசுவாசம் உள்ளவர்கள், ஒவ்வொரு ஹிலாபத்துடனும் விசுவாசம் உடையவர்கள் என்று. அப்போது என்னிடம் இதனை கூறியிருந்தார்கள். அதனை எழுதும்போது தமது பெயரை எழுதுவதற்கு அவர்களுக்கு சங்கடமாக இருந்தது. நானும் கூறியிருந்தேன். ஹதரத் நான்காவது ஹலீஃபா கூறியிருந்தார்கள், மிர்சா குர்ஷித் அகமது சாப், மிர்சா குலாம் அகமது சாப் இருவரும் எல்லா ஹிலாபத்துடனும் மிகவும் பற்றுள்ளவர்களாக இருக்கிறார்கள். இந்த வகையில் ஹதரத் நான்காவது ஹலீஃபத்துல் மசி தனது தொலைந்து போன மோதிரத்தை தேடித்தரும் பொறுப்பை மிர்சா குர்ஷித் அகமது சாபிடம் ஒப்படைத்தார்கள். கூறினார்கள், ஹதரத் நான்காவது ஹலீஃபத்துல் மசி முதலில் எனது பெயரை குறிப்பிட்டார்கள், பிறகு குர்ஷித் சாபுடைய பெயரை. இருவரும் எனது பற்றுள்ளவர்களை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஒவ்வொரு ஹிலாபத்திற்கும் பற்றுள்ளவர்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்றார்கள். பிறகு இவர்களது துணைவியார் கூறுகின்றார்கள், இரவில் இவர்களது தொழுகைகள் மிகவும் உருக்கமாக இருக்கும், வீடு முழுவதும் கேட்கும். ஹதரத் நபில் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாம், காலத்தின் ஹலீஃபா, ஜமாத் மற்றும் பெற்றோர், சகோதரி சகோதரர்கள், உறவினர்கள், பிள்ளைகள் அனைவருக்காகவும் துஆ செய்வார்கள். சூரா ஃபாத்திஹாவின் சில ஆயத்துக்களை திரும்ப திரும்ப ஓதுவார்கள். இவர்களுக்கு தமது பெற்றோர் மற்றும் சகோதர சகோதரிகளுடன் நல்ல தொடர்பு இருந்தது. அதில் நேர்மையின்மை ஒருபோதும் இருந்ததில்லை. தமது குடும்பத்தில் மனைவி பற்றியும் நல்ல கண்ணியத்தை அங்கு பதித்திருந்தார்கள். இரு உறவுகளிலும் சமநிலையை பேணினார்கள். சிறு அன்பளிப்பு வழங்கினாலும் அதற்கு நன்றி செலுத்துவார்கள், அல்லது தமது தகுதிக்கு ஏற்ப திருப்பி தருவார்கள், அல்லது அந்த வீடுகளுக்கு போய் நன்றி தெரிவிப்பார்கள், அல்லது கடிதம் மூலம் நன்றி தெரிவிப்பார்கள். அவர்களது சிறப்பு தன்மை என்னவென்றால், என்ன பணியை ஒப்படைத்தாலும் அதனை நிறைவேற்றாமல் ஓய மாட்டார்கள். நல்ல அறிவு இருந்தது, ஞாபக சக்தி இருந்தது. ஏதாவது ரிவாயத் அல்லது பழைய உறவுகளை பற்றி கேட்டால் நன்றாக நினைவில் இருக்கும். அவர்களுக்கு கூறினார்கள், எனக்கு சுற்றுலா செல்வதில் ஆர்வம் உண்டு. அவர்களிடம் வசதி இருந்தாலும் இல்லாவிட்டாலும் மனைவியின் உரிமையை தருவதற்காக சுற்றுலாவுக்கு அழைத்து செல்வார்கள். அவரது மனைவியும் எனது சகோதரியுமான அவர்கள் கூறுகிறார்கள், அப்துல் ரஹ்மான் அன்வர் சாபுடைய மனைவி கூறுகின்றார்கள், அப்துல் ரஹ்மான் அன்வர் சாப் கனவில் பார்த்தார்கள், இவரது தாயாரின் வீட்டின் முன் மிகவும் அழகான ரோஜா செடிகள் வளர்கின்றன, இரண்டு செடிகள். அல்லாஹ்வின் அருளால் கனவு நிறைவேறியது. இவர்கள் மனைவி எழுதுகின்றார்கள், ஒவ்வொரு வருமானத்தின் போதும் முதலில் சந்தாவை கொடுத்துவிட்டுதான் செலவுக்கு பணம் எடுப்பார்கள். இவர்களது மனைவிக்கும் எனது தந்தையாரின் தரப்பிலிருந்து சொத்துக்கள் கிடைத்திருந்தன, அதன் சந்தாவை செலுத்தினார்கள். அதன் சந்தாவையும் இவர்களே செலுத்தினார்கள். அதன் ஹிஸ்தா ஜாயிதாத், அதாவது சொத்துக்களுக்கான சந்தாவை செலுத்திவிட்டு என்னிடம் செலுத்திவிட்டதாக கூறுவார்கள். இவ்வாறு எல்லா சொத்துக்களுக்கும் உரிய சந்தாவை செலுத்தி எனக்கு எந்த சுமையும் இல்லாமல் செய்துவிட்டார்கள். பிள்ளைகளுக்கும் ஒவ்வொருவருக்கும் தனித்தனி வீடு ஏற்பாடு செய்து தந்தார்கள். அந்த தனது வசியத்தையும் கூட அவர்களே செய்து முடித்திருந்தார்கள். எப்போதும் இந்த இரு சகோதரர்களும் ஒன்றாகவே இருப்பார்கள். இதனையும் பலரும் எழுதியுள்ளார்கள், நானும் பார்த்துள்ளேன். எனது சகோதரர் எழுதுகின்றார்கள், மிர்சா தாவூத் அகமது சாபுடைய மனைவி கூறுவார்கள், குர்ஷித் மற்றும் மியா அகமது சாப் இருவரும் ஒன்றாக செல்கின்றார்கள் என்றால் ஏதோ ஜமாத்து விவகாரம் இருப்பதாக தெரிகிறது, எனவே இருவரும் ஒன்றாக செல்கின்றார்கள் என்று தோன்றும். எந்த நெருக்கடியான சூழ்நிலை வந்தாலும் அதனை மிகவும் தைரியத்துடன் எதிர்கொள்வார்கள். ஹிலாபத்துடன் அன்பு பற்றி கூறுவதாயின், ஜெரசாவுக்கு இங்கு வந்தபோது மிகவும் பலகீனமாக இருந்தார்கள். எனவே ஒரு வாக்கிங் ஸ்டிக் வைத்துக் கொள்ளுங்கள் என்று நான் கூறிய போது ஸ்டிக் வைத்துக் கொள்ளுமாறு எனக்கு கட்டளை வந்துவிட்டது, எனவே ஸ்டிக் வாங்க வேண்டும் என்று கூறினார்கள். சில வருடம் முன்பு நாசிர்மார்கள் அனைவரும் மக்களது வீடுகளுக்கு சென்று எனது சலாமை தெரிவியுங்கள் என்று நான் கூறிய போது இவர்களது பங்காக சிந்து பகுதி வந்தது. இவர்களது மனைவி கூறுகின்றார்கள், திரும்பி வரும்பொழுது நொண்டிக்கொண்டே வந்தார்கள். நான் கேட்டபோது ஒரு வீட்டின் படியில் இருந்து விழுந்து விட்டதாக கூறினார்கள். ஃபசிலே உமர் மருத்துவமனையில் காட்டிய போது பாதத்தில் உள்ள விரலில் நரம்பு பிசகி இருந்தது. இரண்டாவது காலிலும் லேசாக கிராக் இருந்தது. உங்களுக்கு வலிக்கவில்லையா என்று நான் கேட்டபோது கூறினார்கள், வலிக்கத்தான் செய்தது. ஆனால் காலத்தின் ஹலீஃபாவின் தூதை வீடுகளில் சேர்க்க வேண்டும், எனவே 11 நாட்கள் நான் வலியை பொருட்படுத்தவில்லை, எனது பணியை முடித்துவிட்டு வந்துள்ளேன் என்றார்கள். இவர்களது மூத்த மகன் எழுதுகிறார், அதற்கு 4வது ஹலீஃபத்துல் மசீஹ் ஹிஜ்ரத் செய்த பிறகு ஹுசூருடைய கொத்பா கேசட் முதலில் இவர்களுக்கு தான் வரும். இவர்கள்தான் எல்லோரையும் ஒன்று கூட்டி ஹுசூர் கொத்பாவை கேட்க வைப்பார்கள். எம்டி வந்த பிறகும் கூட கொத்பாவை கேட்க வைக்க மிகவும் முயற்சி செய்வார்கள். வீட்டில் உள்ள எல்லோருக்கும் கொத்பாவை கேட்க வைப்பதற்காக விரும்புவார்கள். வீட்டிலுள்ளவர்கள் மட்டுமன்றி பணியாளர்கள், வெளியே வேலைக்கு சென்றவர்களும் கேட்க வேண்டும் என்று விரும்புவார்கள். லவுட் ஸ்பீக்கர் வைத்திருந்தார்கள். லாகூருக்கு அன்னார் போயிருந்த போது நடந்த ஒரு சம்பவத்தை அவர்களது மகன் எழுதுகிறார். இரவில் மருத்துவமனையில் நல்ல கூட்டமாக இருந்தது. ஆம்புலன்ஸ்காரர்கள் சொன்னதுதான் விலையாக இருந்தது. அங்கு அன்னார் உரத்த குரலில் அறிவித்தார்கள், எல்லா ஏற்பாடுகளையும் சதர் அஞ்சுமன் அஹமதியா செய்யும், எல்லா ஜனாசாவும் ரப்வாவில் அடக்கப்படும், அங்கு எடுத்து செல்லப்படும், எவராவது அவரது சொந்த ஊருக்கு எடுத்து செல்லப்பட வேண்டும் என்று அருள உறவினர்கள் விரும்பினால் அதற்கு அனுமதி உண்டு என்றார்கள். இதனால் மக்களுக்கு நிம்மதி பிறந்தது. ஒவ்வொரு காயமடைந்தவர்களின் வீட்டுக்கும் சென்றார்கள். அவர்களின் வீட்டில் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்தார்கள். சம்பாதிப்பவர்கள் இல்லாத வீட்டில் சாப்பாட்டுக்கு ஏற்பாடு செய்தார்கள். சிலர் பின்தொடர்வதாக செய்தி வந்தது. ஏஜென்சிகள் தரப்பிலிருந்து இவர்களது உயிருக்கு ஆபத்து இருப்பதாக கூறப்பட்டது. அங்கிருந்து அவர்கள் அழைக்கப்பட்டார்கள். ஆனால் 28 மேக்கு பிறகு அடுத்த ஜும்மாவுக்கு தாருசுக்கர் சென்று தாமே தொழுகை நடத்தினார்கள், ஜமாத் மக்களுக்கு தைரியம் ஏற்படுவதற்காக. ஏழைகளை கவனிப்பார்கள், பழைய நண்பர்களை கவனத்தில் கொள்வார்கள். சிறு வயதில் உடன் படித்து பிறகு படிப்பை தொடர முடியாமல் பெயிண்டிங் வேலை செய்து வந்தோரின் பிள்ளைகளை கவனித்தார்கள். 1989 இவர்கள் கைது செய்யப்பட்ட போது, அதுவும் ஹுதாமுல் அஹமதியானுடைய இஜ்திமா நடந்தபோது, மிர்சா குர்ஷித் அகமது சாப் நாசிர உமீர ஆமாவாக இருந்தார்கள். அவர்கள் ரப்வாக்கு வெளியில் இருந்தார்கள். இதனால் இவர்கள் அன்னாரின் பொறுப்பில் இருந்தார்கள். மாஜிஸ்ட்ரேட் இவர்களை அழைத்து இஜ்திமாவை நிறுத்துமாறு கூறினார். இவர்கள் கூறினார்கள், நீங்கள் எழுத்துப்பூர்வமாக தான் எனக்கு அனுமதி தந்துள்ளீர்கள், இப்போது நிறுத்துமாறு எழுத்துப்பூர்வமாக நீங்கள் சொன்னால் நிறுத்துகிறேன். அவர் கூறினார், வாய் வழியாகத்தான் கூறுவோம், நீங்கள் இஜ்திமாவை நிறுத்துங்கள் என்றார். அப்படி என்றால் நிறுத்த மாட்டோம் என்றார்கள். மாலையில் மிர்சா குர்ஷித் அகமது சாப் வந்துவிட்டார். அவரை கூப்பிட்டார்கள். அவர்களும் சென்று இதனையே கூறினார்கள். இதன் விளைவாக சில நாட்களுக்கு இவர்கள் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டார்கள். அவர்களது மகள் கூறுகின்றார், ஹிலாபத்திற்கு பற்று விசுவாசத்துடன் இருக்குமாறு எனது தந்தையார் மிகவும் எங்களிடம் முயற்சி செய்வார்கள். எங்களுக்கும் அதே போதித்தார்கள். கூறுகின்றார், ஒருமுறை எங்களது தந்தையார் மிகவும் துடிப்புடன் துவா செய்து வந்தார்கள். பலமுறை அவ்வாறு துவா செய்யுமாறு எங்களிடமும் கூறினார்கள். என்ன விவகாரம் என்று எங்களுக்கு தெரியாது. பிறகு தெரிய வந்தது, காலத்தின் ஹலீஃபாவிடமிருந்து ஒரு சிறு கோபம் வெளிப்பட்டிருந்தது. அதுவே அந்த தாக்கத்தை அவர்களிடம் ஏற்படுத்தியிருந்தது. எமது தந்தையாருக்கு அதனால் எவ்வளவு உருக்கம் தொழுகையில் ஏற்பட்டது என்றால் அதன் தாக்கம் என் மீதும் ஏற்பட்டது. எனக்கும் அதே நிலை ஏற்பட்டது. பிறகு ஹஜரத் நான்காவது ஹலீஃபத்துல் மசி ஹிஜ்ரத் செய்த போது அவர்களது தாயார் சாஹிப்ஜாதி நாசிரா பேகம் சாஹிபா நோயுற்று இருந்தார்கள். மிகவும் பலகீனமாக இருந்தார்கள். ஹிஜ்ரத் செய்த அதே இரவுதான் அவர்களின் கடைசி இரவாக இருந்தது. அன்னாரோ ஹுசூருடைய ஹிஜ்ரத் சம்பந்தமான பணிகளில் மூழ்கியிருந்தார்கள். எனவே தாயார் இருந்த அறையின் பக்கம் கூட செல்லவில்லை. ஜமாத் பணியில் மூழ்கியிருந்தார்கள். ஐந்தாவது ஹிலாபத்தின் போதும் சரி, என்னிடம் அன்னார் கட்டுப்படுதல் மற்றும் விசுவாசம் காட்டுபவராக இருந்தார்கள். அவருடைய மகனிடம் கேட்டபோது அவரும் இதனையே கூறினார்கள், ஐந்தாவது ஹிலாபத்துடன் இறை உதவிகள் எவ்வாறு உள்ளன என்பதை நீ பார்க்கவில்லையா என்று என்னிடம் எப்போதும் கூறுவார்கள் என்று அவர்களது மகன் எழுதுகிறார். எங்களை தொழுகைக்கு எழுப்பும்போது கடுமையாக இருப்பார்கள். கடைசி நாட்களில் எவ்வளவு மென்மையாக எழுப்பினார்கள் என்றால் அவர்களிடம் கருணை வெளிப்பட்டது. ஹலீஃபாவிடமிருந்து வந்த அனைத்து கடிதங்களையும், அதாவது இவர்களுக்கும் இவர்களது மனைவிக்கும் வந்த கடிதங்களை ஃபைலாக்கி எங்களிடம் தந்து, இவை வாழ்நாள் முழுவதும் நாங்கள் சேகரித்ததாகும், இதனை பத்திரமாக வைத்திருங்கள் என்று கூறி எங்களிடம் தந்தார்கள். மிர்சா அனஸ் அஹமத் சாப் கூறுகின்றார்கள், இவர்கள் வஃபாத்தான பிறகு நான் கனவு கண்டேன். குர்ஷித் அஹமத் சாபும் மியா அஹமத் சாப் அவர்களும் இருவரும் அல்லாவிடம் சென்று விட்டனர். அங்கு ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹதரத் மசீஹ் அலைஹிஸ் ஸலாம் இருவரும் சந்திக்கிறார்கள். இதனை பார்த்தபோது அல்லாஹ் எனக்கும் இதுபோன்ற நிலைமையை ஏற்படுத்துவானாக என்ற எண்ணம் வந்தது. எனவே நான் கூறினேன், அல்லாவே என்னையும் உனது நெருக்கத்தில் எடுத்துக்கொள்வாயாக. உடனே அல்லாஹ் நீயும் முன்னாடி வா என்று கூறினான். கூறுகின்றார், மியா அஹமத் சாப் அவர்களும் நானும் ஆரம்பத்திலேயே தொடர்புடையவர்கள். இருவரும் கிட்டத்தட்ட ஒத்த வயதுடையவர்கள். அவர்களது நன்மைகளை பார்த்து வெட்கப்படுகிறேன். அல்லாஹ் எனக்கும் அந்த வாய்ப்பை தருவானாக. ஏதாவது விஷயத்தில் கோபப்பட்டால் மன்னிப்பதில் முந்திக் கொள்பவராக இருந்தார்கள். மேலும் இவர்களது தொழுகைகளை பற்றி கூறுகின்றார்கள், இவர்கள் தொழும்போது எவ்வளவு அழுது தொழுவார்கள் என்றால் எனக்கு பொறாமையாக இருக்கும். புத்தி கூர்மையுடையவர்கள். ஐவேளை பள்ளியில் சென்று தொழுவது, ஏழைகளுக்கு உதவுவது, அவர்களுக்கு பயன்படுவது, தனது ஆற்றல்களை இறைவழியில் செலவு செய்வது இவற்றை அன்னார் பெற்றிருந்தார்கள். சௌத்ரி அமீதுல்லா சாப் கூறுகின்றார்கள், விவகாரங்களை நன்றாக புரிந்து வைத்திருப்பார்கள். நல்ல ஆலோசனை வழங்குபவராகவும் இருந்தார்கள். எப்போதும் இவர்களது கருத்து கிழக்கத்திய மஜ்லிஸ்களில் ஏற்புடையதாக இருக்கும். ஜமாத்தின் படைப்புகள் குறித்து நன்றாக அறிந்திருந்தார்கள். வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் சேவைக்கு முன்னிற்பார்கள். 1974 குழப்பம் ஏற்பட்ட போது மூன்றாவது ஹலீஃபத்துல் மசி அவர்களுக்கு முழு ஒத்துழைப்பு நல்கினார்கள். அதற்கு மூன்றாவது ஹலீஃபத்துல் மசி வெளிநாடுகளுக்கு சென்றார்கள். ஒருமுறை அதற்கு மூன்றாவது ஹலீஃபத்துல் மசி அவர்களுடன் சேர்ந்து இவர்களும் வெளிநாட்டுக்கு சென்றுள்ளார்கள். ஒருமுறை மஜ்லிஸ் ஹுத்தாம் அஹமதியா மர்கசியாவினுடைய பிரதிநிதியாக ஹுசூருடன் சென்றார்கள். காதியானின் அக்ரம் சாப் அவர்கள் இவர்களது ஊழியராக இருந்தார்கள். அவர்கள் எழுதுகின்றார்கள், ஹஜரத் மிர்சா குர்ஷித் அகமது சாப் வஃத்துக்கு பிறகு எனக்கு மிகவும் ஆதங்கம் ஏற்பட்டது. அப்போது அன்னார் கூறினார்கள், நீங்கள் காதியானில் எனக்காகவும் மற்ற பெரியவர்களுடனும் துவா செய்யுமாறு கூறுங்கள், நீங்களும் துவா செய்யுங்கள். எனில் குர்ஷிதுடைய வஃத்துக்கு பிறகு நான் தனியாக இருப்பதாக உணர்கிறேன். அல்லாஹ் எனக்கு தந்துள்ள புதிய பொறுப்புகளை சரியாக செய்வதற்கு தௌஃபீக் தருவானாக. எப்போதும் துவாவுக்காக கூறுவார்கள். எப்போது காதியானுக்கு சென்றாலும் தர்வேஷ்களின் வீடுகளுக்கு செல்வார்கள். இதுபோன்று அநாதைகள், ஏழைகள் போன்றவர்களுக்கு சேவை செய்ய விரும்புவார்கள். காதியானின் புனித ஸ்தலங்கள் குறித்து நல்ல அறிவு இருந்தது. அக்ரம் சாப் கூறுகின்றார்கள், காதியான் சென்று ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹிஸ்ஸலாம் துவா செய்த இடங்களுக்கு சென்று அங்கு நஃபில் தொழுவார்கள். எனக்கும் போதனை செய்வார்கள், நீங்கள் நற்பேறு பெற்றவர்கள், புனித ஸ்தலத்தில் வசிக்கின்றீர்கள், எனவே இங்கே நிறைய துவா செய்யுங்கள். குத்தாமல் அஹமதியாவுடைய சதுராக அன்னார் நியமிக்கப்பட்டிருந்தார்கள். எப்போதும் குத்தாமுடம் செல்வார்கள். அப்போது இவர்கள் ஒரு முறை சிந்து வந்தபோது சில இடங்களில் கார் செல்ல முடியவில்லை. அங்கு நடந்தே போய் காடுகளை கடந்து குத்தாம்களை சந்தித்தார்கள். இது குத்தாம்களுக்கு நல்ல தாக்கத்தை ஏற்படுத்தியது. இதுவரை அவர்கள் அதனை நினைவில் வைத்திருக்கிறார்கள். அதுபோன்று வரலாறு எழுதும் குழுவினுடைய தலைவராக அஸ்பன்யார் முனீஃப் சாப் எழுதுகின்றார், அஹமதியா வரலாற்றை எழுதுவதில் இவர்கள் ஒரு பயனுள்ள ஒரு மனிதராக இருந்தார்கள். ஆலோசனை குழுவில் உறுப்பினர், மிக நுட்பமான முறையில் கவனித்து மிகவும் பயனுள்ள மதிப்புமிக்க ஆலோசனைகளை தருவார்கள், வழிகாட்டுவார்கள். வரலாறு சம்பந்தமாக பல விஷயங்களை தாமே சுயமாக செய்து வந்தார்கள். இவர்கள் நாசிரே ஆலாவாக நியமிக்கப்பட்டு அந்த அறைக்குள் சென்று உளியாவினுடைய நாற்காலியில் அமர்ந்தபோது அவர்களின் நிலை எப்படி இருந்தது என்பதை மிர்சா முகமது தீன் நாஸ் சாப் கூறுகின்றார்கள். அவர்கள் அடிஷனல் நாசிர் இஸ்லா இர்ஷா தாலிமுல் குரான் ஆக இருக்கிறார்கள். அவர்களினுடைய கண்களில் கண்ணீர் நிறைந்திருந்தது. துவாவில் மூழ்கியவாறு இருந்தார்கள். மிகவும் பணிவுடன் என்னிடம் துவா செய்யுமாறு கூறினார்கள். ஜாயித் குரேஷி சாப் கூறுகின்றார், இவர் ஹுத்தாமுல் அஹமதியாவுடைய சதுராக இருந்தார்கள். கூறுகின்றார், காயித் ஹுத்தாமுல் அஹமதியா லாகூர் ஒருமுறை ஒரு பணிக்காக இவரிடம் என்னை அனுப்பினார்கள். நான் அலுவலகத்துக்கு போய் இவர்களை சந்தித்து காகிதங்களை அவர்களிடம் ஒப்படைத்தேன். அப்போது நல்ல வெயில் நேரம், மதிய வேளை. அவர்கள் காகிதங்களை வாங்கிய பிறகு என்னிடம், உணவு உண்டீர்களா என்றார்கள். நான் கூறினேன், வேலை முடிந்ததும் விருந்தினர் பகுதிக்கு சென்று சாப்பிடுவேன். அன்னார், வேண்டாம், என்னுடன் வாருங்கள், இப்போது அமருங்கள் என்றார்கள். நான் நினைத்தேன், அங்கேயே ஐவானே முகமதில் உணவு பரிமாறப்படும் என்று நினைத்தேன். சிறிது நேரம் கழித்தது வெளியே வந்தார்கள். சைக்கிளை எடுத்தார்கள், என்னை பின்னால் அமருங்கள் என்றார்கள். ஓட்டி கொண்டு செல்லும்போது வழியில் விருந்தினர் இல்லத்தில் இறக்குமாறு கூறினேன். அவர்கள், பின்னால் உட்காருங்கள், வீட்டில் சென்று சாப்பிடலாம் என்றார்கள். கடுமையான வெயிலில் வீட்டுக்கு சைக்கிளில் அழைத்து சென்றார்கள். அங்கு சென்று உணவளித்தார்கள். ஒவ்வொரு ஹாதியமுடனும் நல்ல தொடர்பு இருந்தது. சதுர் ஹுத்தாமுல் அஹமதியா என்ற முறையில் இதுபோன்ற பல துறைகளை சார்ந்தவர்கள் எழுதியிருக்கிறார்கள். இவர்களது பணி செய்யும் விதம், வழிமுறை குறித்து எழுதியிருக்கிறார்கள். மிகவும் ஆழமாக சென்று பணி செய்யக்கூடிய வழக்கம் இருந்தது. டாக்டர் சுல்தான் முபஷீர் சாப் கூறுகின்றார்கள், 1984 ஆர்டினன்ஸ்க்கு பிறகு நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்ட போது அதன் பொறுப்பு மியா அகமது சாப் அவர்களிடம் ஒப்படைக்கப்பட்டிருந்தது. மியா சாப் என்னிடம் கூறினார்கள், லாகூர் நீதிமன்றத்தில் புத்தகங்கள் தேவைப்படுகிறது, அதனை இங்குள்ள நூலகத்தில் இருந்துதான் எடுத்துத்தர வேண்டும். நீங்கள் எடுத்து செல்லுங்கள். என்ன புத்தகங்கள் தேவைப்பட்டதோ அவர்கள் லாகூரில் இருந்து போன் செய்து எங்களுக்கு கூறுவார்கள். பிறகு அந்த நூலக பணியாளர்கள் உடன் தாமும் இறங்கி நூல்களை அங்கிருந்து தேடி எடுப்பார்கள். சொல்லிவிட்டோம் என்று போய்விடவில்லை. சுயமே நின்று பணி செய்விக்கும் வழக்கம் இருந்தது. அனாதைகள் மற்றும் விதவைகளை கவனத்தில் கொள்வார்கள். டாக்டர் சாப் கூறுகின்றார்கள், இன்று கூட வெளியில் உள்ள ஒரு பெண் ரப்வாவில் இருந்து வந்திருந்தார். அவர் சுகர் மற்றும் பிளட் பிரஷர் உள்ளவர். இப்போது அவருக்கு அல்லாவின் அருளால் ரிசல்ட் நார்மலாக இருந்தது என்று கூறிய போது அழுதார். நான் ஆச்சரியத்துடன் பார்த்தேன். அப்போது அவர் நைந்த குரலில் கூறினார், டாக்டர் சாப், எனது நோய் குணமாகிவிட்டது, ஆனால் எனக்கு இலவசமாக வைத்தியம் செய்வித்த இருவரும், அதாவது மிர்சா குர்ஷித் அஹமத் சாப், மிர்சா குலாம் அஹமத் சாப், இருவரும் உலகத்தை விட்டு போய்விட்டார்களே என்றார். நான் அவருக்கு ஆறுதல் கூறினேன். அல்லாஹ்வின் அருளால் ஜமாத்தின் அமைப்பின் கீழ் உனது சிகிச்சை தொடரும் என்றேன். பிறகு அப்பெண் மிகவும் அழுது கொண்டு அவ்விருவரையும் ஞாபகம் செய்தவாறு இருந்தார். அத்தாவல் முஜீத் சாப் ராஷித் மசித் ஃபசில் லண்டனுடைய இமாம் கூறுகின்றார், 73 இறுதியில் ஹதரத் மூன்றாவது ஹலிஃபத்துல் மசி அவர்கள் என்னை கிழக்கு பகுதியில் என்னுடைய மஜ்லிஸ் ஹுத்தாமுல் அஹமதியாவினுடைய மஜ்லிஸ் சுறாவுக்கு பிறகு என்னை ஹுத்தாமுல் அஹமதியா மர்கசியாவினுடைய சதுராக நியமித்தார்கள். மிர்சா குலாம் அஹமது சாப் அவர்கள் நாயிப் சதுராக இருந்தார்கள். நான் எனது மஜ்லிஸ் ஆமிலாவில் அவர்களது பரந்த அனுபவம் காரணத்தினால் நாயிப் சதுராக அவர்களை பரிந்துரைத்திருந்தேன். மிர்சா குலாம் அஹமது சாப் அவர்கள் தமது அறிவு அனுபவம் வயது அடிப்படையில் மிகவும் சீனியர். அவர்களை நாயிப் சதுராக ஆக்கப்பட்டிருந்தது. அன்னார் மிகவும் எளிமையுடன் எனக்கு என்னுடைய பணிகளில் ஒத்துழைப்பு நல்கினார்கள். எந்த இடத்திலும் தாம் மிகவும் சீனியர் என்று தம்மை வெளிப்படுத்தும் விதத்தில் நடந்து கொள்ளவில்லை. ஷாஹித் அப்பாஸ் சாப் மலேசியாவிலிருந்து எழுதுகிறார், 2005 நான் பயிர் செய்தேன். மர்கசுக்கு ஜியாரத்துக்காக சென்றிருந்தேன். அலுவலகத்துக்கு மிர்சா குலாம் அஹமது சாப் வருகிறார்கள். என்னுடன் வந்த மல்லிம் தானியால் சாப் கூறினார், இவர் காலத்தின் ஹலீஃபாவுக்கு நெருங்கிய உறவினர், இவர்களிடம் துஆவுக்காக கூறுங்கள். நான் அவர்களிடம் சென்றேன். நான் ஷியா பிரிவில் இருந்து ஜமாத்தே அஹமதியாவிற்கு இணைந்துள்ளேன், எனக்காக துஆ செய்யுங்கள் என்றேன். என்னை கட்டி அணைத்தார்கள். என் கையை பற்றி குலுக்கினார்கள். நானும் ஒருவரிடம் துஆவுக்காக கூறுகின்றேன், அவர்களிடம் நீங்களும் துஆவுக்காக கூறுங்கள் என்றார்கள். பிறகு நீங்கள் காலத்தின் ஹலீஃபாவுக்கு துஆவுக்காக எழுதுங்கள் என்றார்கள். அந்த புதிதாக பயிர் செய்தவர் கூறுகின்றார், அவர்களிடம் முகத்தில் காலத்தின் ஹலீஃபாவின் மீது ஒரு அன்பை பார்த்தேன். அது பார்க்கத்தக்கதாக இருந்தது. அது இப்போதும் என்னுடைய பார்வையில் தென்படுகிறது. இங்கு அரபி டெக்ஸினுடைய மரபி அஞ்சும் பர்வேஸ் சாப் கூறுகிறார், ஒரு நாள் சௌத்ரி முகமது அலி சாப் கூறினார்கள், ஒரு முறை கடும் வெயில் காலத்தில் மதிய வேளையில் சைக்கிளில் யாரையோ தேடிக்கொண்டிருந்தார்கள். இவ்வளவு வேகமாக யாரை தேடுகிறீர்கள் என்று நான் கேட்டபோது கூறினார்கள், நான் ஒருவருக்கு தவறான ஹோமியோபதி மருந்தை கொடுத்து விட்டேன், அவர் அதனை உண்டுவிடக்கூடாது, அவருக்கு சரியான மருந்தை தருவதற்காக தேடுகிறேன், அவர் கிடைக்கவில்லை என்றார்கள். பல்வேறு இடங்களில் பல பொறுப்புகள் அவர்களிடம் இருந்தன. அதனை நல்ல முறையில் நிறைவேற்றினார்கள். நிறைய சம்பவங்களை மக்கள் எழுதியுள்ளார்கள். அதுபோன்று அலுவலகத்தில் வேலை செய்பவர்களுடன் மிகவும் மென்மையுடனும் அன்புடனும் வேலை வாங்குவார்கள். கஷ்டப்படுபவர்களுக்கு அவர்களது கஷ்டங்களை அகற்றுவார்கள். விஷயத்தின் அடி ஆழம் வரை விரைவாக சென்றுவிடும் தகுதியை அல்லாஹ் அவர்களுக்கு வழங்கியிருந்தான். நான் ஏற்கனவே கூறியது போன்று உடனேயே பணியை முடிக்கவும் செய்வார்கள். இதேபோன்று ஒரு முறை அலுவலகத்துக்கு சில இளைஞர்கள் வந்தார்கள். அவருடைய மரணத்துக்கு சில காலத்துக்கு முன்பு பாதுகாப்பு பணியாளர்கள் அவர்கள் மீது கடுமை காட்டிவிட்டார்கள். அதனால் ஒருவருக்கு தலையில் காயம் ஏற்பட்டுவிட்டது. அவர்கள் வந்து பார்த்தபோது அன்னார் கூறினார்கள், மருத்துவமனைக்கு சென்றீர்களா? அவர் இல்லை என்றார். உடனே மருத்துவமனைக்கு சென்று சிகிச்சை எடுங்கள். இன்று ஆபீஸ் விடுமுறை, நாளை இதனை யார் செய்தார்களோ அவர்கள் மீது நான் நடவடிக்கை எடுப்பேன் என்றார்கள். உடனே நடவடிக்கை எடுக்கவும் செய்தார்கள். அவரை மருத்துவமனைக்கு அழைத்து செல்ல வைத்தார்கள். இக்பால் பஷீர் சாப் கூறுகின்றார், மியான் சாப் அவர்கள் நாசிர் திவான் ஆக்கப்பட்ட போது அலுவலகத்தில் பணியாளர்கள் மிகவும் குறைவாக இருந்தார்கள். இரண்டு கிளர்க்குகள் மட்டுமே இருந்தார்கள், மேலும் ஒரு உதவியாளர். அப்போது வேலை அதிகமாகிவிட்டால் பெரும்பாலான நேரங்களில் அகமது சாப் அவர்கள் எங்களுடன் கூட அமர்ந்து கடிதங்களை இன்றி செய்வார்கள். ரியாஸ் மஹமூத் பாஜ்வா சாப் முரப்பியாக இருந்து ரிட்டையர் ஆனவர்கள். அவர்கள் கூறுகின்றார்கள், ஒருமுறை இவர்கள் அலுவலகத்தில் அமர்ந்து இருந்தபோது பேச்சில் கடுமை ஏற்பட்டது. பொதுவாக ஏற்பட்டு விடுகிறது. அதனால் எனக்கு ஒரு வருத்தமும் ஏற்படவில்லை. நான் வீட்டுக்கு வந்துவிட்டேன். மாலையில் என்னுடைய வீட்டு கதவு தட்டப்பட்டது. திறந்தேன். மியாசாப் நின்றார்கள். பார்த்ததும் எனக்கு வியப்பு ஏற்பட்டது. இன்று அலுவலகத்தில் கடுமையான வார்த்தைகளை கூறிவிட்டேன், அதற்காக மன்னிப்பு கேட்க வந்துள்ளேன் என்றார்கள். அவருடைய இந்த நடைமுறை நான் எதிர்பாராததாக இருந்தது. அதிலிருந்து நான் அவர்களை ஏற்றுக்கொண்டேன். ஒருமுறை ஒரு சாதாரண பணியாளர் எழுதுகின்றார், என்னை முதலில் கடிந்தார்கள், பிறகு மன்னிப்பு கேட்டார்கள். இதுபோன்று இன்னொரு சம்பவத்தை ஒருவர் எழுதியுள்ளார், நான் ஒரு தவறு செய்துவிட்டேன், அன்னார் எச்சரித்தார்கள். நான் வீட்டில் அமர்ந்து பாவ மன்னிப்பு தேடிக்கொண்டிருந்தேன். அப்போது வாசல் கதவு தட்டப்பட்டது. நான் வெளியில் சென்றபோது மியாசாப் நின்றார்கள். கூறினார்கள், இன்று கடுமையான வார்த்தைகளை கூறிவிட்டேன், அதற்காக மன்னிக்க வேண்டும் என்று கூறிவிட்டு காரில் ஏறி சென்று விட்டார்கள். முபஷிர் அயாஸ் சாப் கூறுகின்றார்கள், நான் ஹாலித் பத்திரிகையினுடைய எடிட்டராக இருந்தேன். ஆஸ்திரேலியாவினுடைய மஹமூத் பெங்காலி சாப் மருகும் அவர்கள் வந்திருந்தார்கள். அவர்களை நான் இன்டர்வியூ செய்ய வேண்டும். அன்னார் ஒரு சம்பவத்தை கூறினார்கள். மியான் சாப் அவர்கள் சதுராக இருந்தபோது அன்னார் நாசிரே ஆலாவாக இருந்து தர்பியத்து கிளாஸ் நடத்தினார்கள். கிளாஸ் முடியும் போது பட்ஜெட் எடுத்து வைக்கப்பட்ட போது பட்ஜெட்டை விட அதிகமாக செலவு இருந்தது. அதிகம் என்பது சில பைசாக்கள் தான். சதுர் சாப் தரப்பிலிருந்து பில் மறுக்கப்பட்டது. நான் அவர்களிடம் சென்றேன், சில அணாக்கள் தான் அதிகமாகிவிட்டது, அது ஒன்றும் பெரிய தொகை அல்ல, நீங்கள் தராவிட்டால் அதனை நான் என் பாக்கெட்டிலிருந்து செலவு செய்து கொள்கிறேன் என்றேன். கூறினார்கள், பாக்கெட்டிலிருந்து செலவு செய்வதல்ல பிரச்சனை, அசல் விஷயம் என்னவென்றால், நான் உங்களுக்கு புரிய வைக்க விரும்புவது என்னவென்றால், ஜமாத்து பொருளை செலவு செய்வதில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். ஜமாத்தின் சட்டங்களை பின்பற்ற வேண்டும். அமைப்பு இருக்கிறது, தேவை அதிகம் என்றால் முதலில் அனுமதி வாங்கிவிட்டு பிறகு செலவு செய்ய வேண்டும். பெங்காலி சாப் கூறுகிறார், அவர்கள் இவ்வாறு பிடித்தது பிறகு பல வேளைகளில் எனக்கு பயனுள்ளதாக இருந்தது. ஹிலாபத்துடன் பெரும் தொடர்பு இருந்தது. ஒருமுறை மார்க்க தீர்ப்பு வழங்கும் கமிட்டியில் ஒரு விவாதம் ஜக்காத் தொடர்பாக நடந்தது. குதிரைக்கான ஜக்காத் அநியமாக ஒன்றுமே இல்லை என்பது போன்று ரிப்போர்ட் தந்திருந்தார்கள். நான் அதனை திரும்ப ஆய்வு செய்யுமாறு எழுதிவிட்டேன். இதனை மீண்டும் ஆய்வு செய்யுமாறு கூறினேன். ஆலயங்களின் தரப்பிலிருந்து நீண்ட நீண்ட விவாதங்கள் நடந்தன, முடிவு வரவில்லை. இவர்களை கமிட்டியின் சதுராகியிருந்தேன். நான் கூறியதை மாற்றுவதற்கு ஆலயங்கள் நிறைய ஆயத்தங்களுடன் வந்திருந்தார்கள். சிறிது நேரம் அவர்களின் பேச்சை அன்னார் கேட்டுக்கொண்டிருந்தார்கள். முஃபஸ்ஸிர் அயாஸ் சாப் கூறுகின்றார், அவர்கள் பிறகு மிகவும் கம்பீரமான முறையில் கூறினார்கள், காலத்தின் ஹலீஃபா முடிவு செய்து விட்டார்கள், பிறகு நாம் அதனை ரத்து செய்வதற்கு ஏன் யோசிக்க வேண்டும் என்று கூறியவாறு அனைத்து சான்றுகளையும் மறுத்துவிட்டார்கள். யார் ஆலிம், எவர் என்ன கூறுகிறார் என்று பார்க்கவில்லை. அஹமதியா வரலாறு மற்றும் வரலாறு சம்பவங்களின் என்சைக்ளோபீடியாவாக அன்னார் இருந்தார்கள். ஹதரத் மசீஹ் மவ்ஊத் அலைஹி இஸ்லாமுடைய வரலாற்றை நான் எழுதுகிறேன். அதில் ஏதாவது பிரச்சனை வந்தால் அவர்களிடமே செல்வேன். நல்ல ஆதாரபூர்வமான அழுத்தமான ஆதாரங்கள் எனக்கு கிடைக்கிறது. அதுபோன்று காதியானுடைய இடங்கள் சம்பந்தமாகவும் நல்ல அறிவு அவர்களுக்கு இருந்தது. காதியானின் ஏதாவது வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை காட்டி தருமாறு கூறினால் மிகவும் மகிழ்ச்சியுடன் விளக்கி காண்பிப்பார்கள். ஒருமுறை நோயுற்றிருந்தார்கள், காலில் வலி இருந்தது, பிறகும் கூட யாருக்கும் தெரிவிக்கவில்லை. படியேறும்போது நாங்கள் உணர்ந்தோம் அவர்களுக்கு வலி இருப்பதாக. அவர்கள் அழைத்து சென்று காண்பித்தார்கள். அவர்கள் கூறவில்லை எனக்கு கஷ்டமாக உள்ளது என்று. பிறகு ஏன் இவர்களுக்கு கஷ்டம் தந்தோம் என்று எங்களுக்கே உட்கம் ஏற்பட்டது என்று முபஷிர் அயாஸ் சாப் கூறுகின்றார்கள். அதுபோன்று இன்னும் பல விஷயங்கள் உள்ளன. ஜமாத் பணிக்காக எங்கு அனுப்பினாலும் வழியில் என்ன கஷ்டம் ஏற்பட்டாலும் சரி அதை பொருட்படுத்தியதில்லை. ஒருமுறை ஜமாத் விஷயமாக இரு ஆப்பிரிக்கன் அகமதிகளுக்கு இடையில் சண்டை ஏற்பட்டது. இவர்கள் அனுப்பப்பட்டார்கள். வழி முழுவதும் வழி பழுதாக இருந்தது. காரில் செல்ல முடியவில்லை. டிராலியில் மிர்சா குர்ஷித் அஹமத் சாப் மற்றும் மிர்சா குலாம் அஹமத் சாப் இருவரும் முரபிமார்களுடன் அமர்ந்து அங்கு சென்றார்கள். வழியில் ஓரிடம் டிராலியும் கடந்து போக முடியாத அளவுக்கு இருந்தது. செல்வது ஆபத்தாக இருந்தது. அங்கேயே இறங்கி நடந்து சென்று மக்களை சந்தித்து மசீதுக்கு அழைத்து தீர்ப்பளித்தார்கள், துவாவும் செய்தார்கள். மக்களுக்கு உணர்வு ஏற்பட்டது, தூரத்திலிருந்து மிகவும் கஷ்டப்பட்டு வந்துள்ளார்கள் என்று. இவ்வாறு வருடக்கணக்கில் நடந்த பிரச்சினை இவர்களின் நடைமுறையின் காரணத்தினாலும் துவாவினாலும் தீர்ந்தது. இன்னும் நிறைய சம்பவங்கள் இருக்கின்றன. சில ஒரே போன்ற சம்பவங்கள், சில புதியவை. அனைத்தையும் கூற நேரமில்லை. ஊழியர்களுடன் அன்புடன் பழகினார்கள் என்பதை எல்லோரும் எழுதியுள்ளார்கள். சிறு சிறு தேவைகளையும் கவனத்தில் கொள்வார்கள் என்று எழுதியிருக்கிறார்கள். பிறகு நாயிப் நாசிர் தாலீம் ஆக இருந்தவர் கூறுகின்றார், அதாவது மாணவர்களுடைய உதவித்தொகை காலத்தின் ஹலீஃபாவின் தரப்பிலிருந்து சில காரணங்களால் மறுக்கப்பட்டுவிட்டால், காலத்தின் ஹலீஃபாவின் தரப்பிலிருந்து மறுக்கப்பட்ட வேறு விஷயங்களை, அனுமதிக்கப்பட்ட வேறு விஷயங்களை கூறுங்கள். கோபம் அல்லது மறுப்பு விஷயங்களை நமது தரப்பிலிருந்து தெரிவிக்க வேண்டும் என்பார்கள். ஜஃபர் அஹமது சஃபர் முரப்பி சாப் கூறுகின்றார்கள், அவரும் கூட இவர்களது காலினுடைய எலும்பு முறிவு பற்றி சம்பந்தமாக எழுதியுள்ளார்கள். காலில் வீங்கியிருந்தும் கூட அதை அவர்கள் பொருட்படுத்தவில்லை என்பதை தெரிவித்துள்ளார்கள். சலீம் அஹமது சாப் எழுதுகின்றார்கள், இவர் மூன்றாவது ஹலீஃபத்துல் மசீஹுடைய பிரைவேட் செக்ரட்டரியாக இருந்தவர். நிறைய கடிதங்கள் சேர்ந்தால் எல்லோரிடமும் கடிதங்களை பிரித்து கொடுத்து பணியை முடிப்பார்கள். தனக்காகவும் கிளர்க்குகளுக்கு சமமாக கடிதங்களை எடுத்துக்கொள்வார்கள். கிளர்க்குகளை விட அதிகமாக நாம் பிரைவேட் செக்ரட்டரி என்ற முறையில் எடுத்துக்கொள்வோம் என்பார்கள். பிறகு அவற்றை பதிலெழுதி எம்மை விட சீக்கிரமாக முடிப்பார்கள். கடிதம் எழுதுவது மட்டுமல்ல, டிராப்ட் செய்வதிலும் நல்ல திறமை இருந்தது. இவர்களது எழுத்தும் நல்ல உறுதியானதாக இருந்தது. வக்காலத்தி மால் சானியினுடைய ஒரு ஊழியர் கூறுகிறார், நாங்கள் தஹ்ரீகே ஜதீதுடைய வரலாற்றை எழுதி கொண்டிருந்தோம். பொருள் தியாகம் பற்றி ஒரு அறிமுகம் எழுதி கொண்டிருந்தோம். அதில் பல தவறுகளை சரி செய்து ஃபைனல் டிராப்ட் தயார் செய்து வக்கீலுல் மாலிடம் காண்பித்த போது அன்னார் கூறினார்கள், மியாசாபிடம் காட்டுங்கள். நான் கூறினேன், சரி அதனை மியாசாபிடம் தருகிறேன். அது 150 முதல் 200 பக்கங்கள் வரை இருந்தது. 4-5 நாட்களாவது நிம்மதியாக இருக்கலாம் என்று நான் எண்ணினேன். நான் காலையில் அலுவலகம் வந்தபோது ஒரு கவர் இருந்தது. இரவோடு இரவாக அதனை படித்து திருத்தியிருந்தார்கள். அதுவே அன்னாருடைய பணியினுடைய எஃபிஷியன்சி ஆகும். அது ஒவ்வொரு பணியாளருக்கும் முன்மாதிரியாக இருந்தது. சதர் மஜ்லிஸ் கார்பர்தாஸ் ஆக இருந்தார்கள். மிகவும் ஆழமாக ஆய்வு செய்வார்கள். பிறகு இஸ்லா இர்ஷாத் உள்ளூர் நாசிராக இருந்த சமியுல்லா ஷாஹித் சாப் எழுதுகின்றார்கள். ஒருமுறை எழுதினார்கள், எத்தனை முரப்பிமார்களுடைய குடும்பங்கள் இங்கு இருக்கிறதோ அந்த லிஸ்ட் எனக்கு வேண்டும் என்றார்கள். நான் அதனை பட்டியலை தந்தவுடன் மனைவியுடன் எல்லா வீடுகளுக்கும் சென்று கூறினார்கள், உங்கள் கணவர் களப்பணியில் இருக்கிறார்கள், இதனால் உங்களுக்கு ஏதாவது கஷ்டம் இருந்தால் என்னிடம் தெரிவியுங்கள், அவர்களுக்கு எந்த பிரச்சனையும் தர வேண்டாம் என்றார்கள். கலீல் ரஹ்மான் சாப் என்ற இங்குள்ள வக்காலத் தாமிலு தன்ஃபீஸ் என்னுடைய பணியாளர் சௌத்ரி முகமது அலி சாப் அவர்களுடைய நூலை நான் கம்போஸ் செய்தேன். இறுதி திருத்தம் செய்வதற்காக சௌத்ரி சாப் அவர்கள் இவர்களிடம் அதனை அனுப்பினார்கள். அதனை அன்னாரிடம் கொடுத்த போது நான் சிறிது நேரம் அங்கு நின்றேன். ஏதாவது பிரச்சனையா என்று கேட்டார்கள். நான் பயந்து பயந்து என்னுடைய தாயாருக்கு ஆபரேஷன் என்றேன். நான் இவ்வளவுதான் கூறியிருப்பேன், அன்னார் எவ்வளவு பணம் வேண்டும் என்றார்கள். தனது மேஜை டிராயரில் இருந்து கருவூலத்தின் செக் புக்கை எடுத்தார்கள். நான் கூறினேன், 7000 ரூபாய் தேவை, இப்போது தாருங்கள், பில் வந்ததும் கழித்துக் கொள்ளுங்கள் என்றேன். அன்னார் தனது சொந்த அக்கவுண்டில் இருந்து செக் தந்தார்கள். துவா செய்கிறேன், இது நான் கட் செய்வேனா இல்லையா என்ற கவலை உங்களுக்கு வேண்டாம், இன்னும் தேவை இருந்தாலும் என்னிடம் வரலாம், பயப்பட வேண்டாம் என்றார்கள். அதேபோன்று ஹாஃபிஸ் சாப் எழுதுகிறார்கள், ஹிலாபத்துடன் சிறப்பான தொடர்பு இருந்தது, அது எல்லா சந்தர்ப்பத்திலும் வெளிப்பட்டது. நாசிர் ஆலா ஆக்கப்பட்டதும் அஞ்சுமனுடைய கூட்டத்தை முதல் முதலியாக கூட்டிய போது பேசினார்கள். நாசிர் மார்களிடம் கூறினார்கள், எனக்கு ஒத்துழைப்பு நல்குமாறு கூற வேண்டிய தேவையில்லை, ஏனென்றால் நீங்கள் கண்டிப்பாக அதை செய்வீர்கள், ஏனென்றால் நான் காலத்தின் ஹலீஃபா, என்னை நியமித்துள்ளார்கள். ஆனால் எனக்கு உங்களுடைய துவா மிகவும் தேவை, ஏனெனில் சிலரது பாதங்களில் இடம்பெறுவது மிகவும் கடுமையான விஷயமாகும். அதுபோன்று நசாரத்தை திவானில் இருந்து நாசிரே ஆலா ஆக்கப்பட்ட பிறகு அங்குள்ள ஊழியர் எழுதுகிறார், அலுவலகம் போகும் முன்னர் எங்களை சந்திக்க வந்தார்கள், உங்களிடம் விடைபெற வந்துள்ளேன், இதனை கேட்டு என் உள்ளம் கஷ்டப்பட்டது. நாங்கள் கூறினோம், மியாசாப் இங்கே இருங்கள், அல்லது நீங்கள் எங்கு செல்கின்றீர்களோ அங்கு எங்களையும் அழைத்து செல்லுங்கள். அப்போது கூறினார்கள், உங்களை நான் எப்படி கூட்டி செல்ல முடியும், நான் காலத்தின் ஹலீஃபாவுடைய கட்டளையின்படி செல்கின்றேன். பிறகு சில நாட்களிலேயே தனது ரப்புடைய கட்டளைக்கு ஏற்பவர்கள் போய்விட்டார்கள். அல்லாஹ் இவருடைய தகுதியை உயர்த்துவானாக. இவர்கள் எங்கு சென்றார்களோ அங்கு நாம் ஒவ்வொருவரும் நமது வேலை வரும்போது செல்ல வேண்டியுள்ளது. அல்லாவின் திருப்திக்கு ஏற்ப வாழ்வை கழித்தவர்கள் நற்பேறு பெற்றவர்களாவர். அல்லா தாலா இவர்களின் தகுதியை உயர்த்துவானாக. இவர்களின் பிள்ளைகளுக்கும் இவர்களின் நன்மையில் செல்வதற்கு வாய்ப்பு தருவானாக. ஒவ்வொரு பொறுப்பாளருக்கும் வாழ்வை அர்ப்பணித்தவருக்கும் இவர் எவ்வாறு விசுவாசத்துடன் தமது வக்ஃபை நிறைவேற்றினார்களோ அதே போன்று இருப்பதற்கு வாய்ப்பு தருவானாக. அல்லாஹ் ஜமாத்திற்கும் வருங்காலத்திலும் அப்படிப்பட்ட அர்ப்பணிப்பு மற்றும் பற்றுடன் செயல்படக்கூடிய ஊழியர்களை வழங்குவானாக. இரண்டாவது ஜனாசா நாம் தொழவிருப்பது கண்ணியத்திற்குரிய டிப்போமோ ஃபஸ்ஹூத் சாஹிபா உடையது. 26 ஜனவரி 2018 அன்று தம்முடைய 47வது வயதில் ஒஃபாத்தாகிவிட்டார்கள். உயர் இரத்த அழுத்தம் மற்றும் குடலில் இன்ஃபெக்ஷன் இருந்த காரணத்தினால் அவர்களுடைய வஃபாத் நிகழ்ந்தது. ஆப்ரேஷன் நடந்தது, இருந்தும் ஒரு வாரத்தில் வஃபாத்து ஏற்பட்டுவிட்டது. இவர் நீண்ட காலமாக நோயிற்றிருந்தார். 15 வயதில் இவரது 2 சிறுநீரகங்களும் படி செய்வதை விட்டுவிட்டன. இருந்தும் இவர் அகமதியானதில் இருந்து தொழுகையை நேரத்துடன் நிறைவேற்றி வந்தார். தஹஜூதும் தொழுது வந்தார், திருக்குர்ஆனும் ஓதி வந்தார். ஆனால் இவரோ கிறிஸ்தவத்திலிருந்து வந்தவர். 2004 இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அதிலிருந்து தொடர்ந்து தொழுகையிலும் தஹஜூதிலும் பேணுதலுடன் இருந்து வருகிறார். முஸ்லீம்களின் நிலை மிகவும் மோசமாக இருக்கிறதே என்று எண்ணியிருந்தேன். இவர் அகமதியத்திற்கு முன்பு இஸ்லாத்தை ஏற்றவர், பிறகு அகமதியத்தில் ஏற்றுக்கொண்டு அகமதி முஸ்லீமானார். ஹதரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஆகிரத்து பற்றிய முன்னறிவிப்பின் அடிப்படையில் உண்மையை ஆய்வு செய்தார். அதன் விளைவாக அகமதியத்தில் இணைந்தார். அவர் கூறுகின்றார், இவர் சிறு சிறிதாக மரணத்தை நெருங்குவதாக உணர்ந்தார். இவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போதே மரணத்தை முற்றிலும் நெருங்கிய நிலையில் இருந்தார். முஸ்லீம் அல்லாத டாக்டர் கூறினார், இவர் அல்லாவை சந்தித்து அதனால் புதிய மூச்சை பெற்றுள்ளார். இஸ்லாம் அகமதியத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இவருக்கு ஹெப்படைட்டிஸ் சிபி ஆக இருந்தது. பையத் செய்த பிறகு அல்லாஹ் அதனை அற்புதமான முறையில் குணமாக்கினான். இவர் தனது அற்புதமான நிவாரணம் குறித்தும் தன்னுடைய குடும்பத்தாரிடம் எப்போதும் கூறி வந்தார். என்னை இருமுறை சந்தித்துள்ளார். தன்னுடைய பற்றையும் கலப்படத்தன்மையும் என்னிடம் வெளிப்படுத்தினார். அமீர் சாப் கூறுகின்றார்கள், சில நாட்களுக்கு முன்பு நான் அவர்களை சந்திக்க சென்றபோது அவர் உணவு தயார் செய்தார். நான் கூறினேன், சிரமம் ஏன்? அப்போது கூறினார்கள், நீங்கள் முதன்முறையாக வந்துள்ளீர்கள், அதுவும் காலத்தின் கலீஃபாவினுடைய பிரதிநிதியாக வந்துள்ளீர்கள் என்றார்கள். வீட்டில் எப்போதும் எம்டியே ஓடிக்கொண்டிருக்கும். அல்லாஹ் அவருடைய தகுதியை உயர்த்துவானாக, மன்னிப்பை வழங்குவானாக. இவரது குடும்பம் அகமதியத்தை ஏற்க வேண்டும் என்ற இவரது விருப்பத்தை அல்லாஹ் நிறைவேற்றி வைப்பானாக.
الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر